கெமிஸ்ட்ரி லெவன்த் பண்றேன். விவேக், அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்கன்னா உலகத்துல எந்த ஒரு அரிசிய பொருளா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிரேமி போட்டு இருந்த மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாரும் போய் பார்த்துட்டு அதை கும்பிட்டுட்டு வழிபாடு விட்டுட்டு வருவாங்க. ஆனா இங்க சவுதியில மட்டும் மக்கா மதினா இருக்கு. ஆனா ஏன் ஒன்லி இஸ்லாம் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க, மற்ற மொழிக்காரங்க அது இருக்கிறது?
விவேக் என்ற சகோதரர் ஜாமில் ஸ்டீல் வேலை செய்கிறார். அவர் அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த சந்தேகம் குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு வருகை தரக்கூடிய பெரும்பாலான மாற்று மத சகோதரர்களுக்கு எழக்கூடிய ஒரு சந்தேகம். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை தெரியாது. இங்க வந்தாதான் இப்படி ஒரு விஷயம் இருக்குதே அவர்களுக்கு தெரிகிறது. ஏன் முஸ்லீம் அல்லாதவர்கள் மக்கா மதீனா போன்ற இந்த புனித பிரதேசங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறார்கள்? ஏன் அனுமதிப்பதில்லை? அது ஒரு ஆச்சரியமான முறையில் போய் பார்த்து நம்மளும் என்ன விளங்கிக்கலாமே என்று சொல்கிறார். போய் என்ன என்று பார்ப்பதற்கு சும்மா ஆச்சரிய பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிக தெளிவாக என்னன்னு பார்க்கணும். ஆனால் இங்க விளங்க வேண்டிய அடிப்படை என்னவென்றால், நான் முதலில் ஒரு அடிப்படை சொன்னேன், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளாக சேர்ந்து முடிவு பண்ணுவதில்லை. இது நல்லது, இது கெட்டது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று நாம முடிவு செய்வதில்லை. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை முடிவு செய்வது, அந்த கட்டளைகளை தருவது இறைவன். இறைவன் புறத்திலிருந்து ஒரு கட்டளை வந்துவிட்டது என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையிலும் முகமது நபியின் வழிகாட்டின் அடிப்படையும் பின்பற்றப்படுகிறது. இறைவன் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டான் என்று சொன்னால் ஏன் இப்படிப்பட்ட கட்டளை இடப்பட்டது என்று கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அதற்கு முன்னாடி விஷயத்தை நான் சுட்டிக்காட்டினேன், யாராக இருந்தாலும் இந்த மார்க்கம், இதனுடைய வேதம், இதனுடைய இறை தூதர் இவைகள் எல்லாம் உண்மைதானா என்பதை ஆராய்ச்சி செய்து சரிபார்த்துக் கொள்வதற்கு உரிமை உண்டு. இது சரிதான் என்று விளங்கிவிட்டால் என்னென்ன கட்டளை இடப்படுகிறதோ அதை பின்பற்றி ஆக வேண்டும். அங்கு போய் கேள்வி கேட்க முடியாது. இப்போ உதாரணமா நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வருகிறீர்கள், அந்த கம்பெனியிலே இதை இதைதான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கட்டளை இடப்பட்டால், அந்த கம்பெனியில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா, நீங்க என்ன செய்யணும்? நீ ஏன் இது மாதிரி போட்டீங்க? காலையில 8 மணிக்கு போல 7:30 வச்சா என்ன? ஏன் லஞ்ச் டைம் 12:00 ஒரு மணி வச்சீங்க? இப்படி கேள்வி கேட்க முடியுமா? ஒன்னும் கேட்க முடியாது. சொன்ன டைமுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் என்ன கேட்கலாம், கம்பெனியிலே இந்த கட்டளை இடுவதற்கு உரிமையாளர் யார்? அந்த மேனேஜரோ அல்லது அந்த உரிமையாளரோ கட்டளை இட்டால் அந்த கட்டளை பின்பற்றுவீர்கள். அந்த உரிமை இல்லாத யாராவது ஒருவர் கட்டளை இட்டால் நீ யாரப்பா இதை சொல்றதுக்கு, நீ சொன்னா நான் கேட்க முடியாது என்று சொல்ல முடியும். அப்ப இங்க விஷயம் என்ன, அந்த கட்டளை இடுவதற்கு உரிமையாளரா இல்லையா இது மட்டும்தான் பார்க்கப்பட வேண்டும். இல்லாமல் இடப்படக்கூடிய கட்டளை என்ன என்பதை பார்ப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. இதை சாதாரணமா தொழில்நுட்பம் செய்யறோம். அப்ப வாழ்க்கையின் வெற்றிக்கு வழியாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இறை கட்டளை நாம் பின்பற்றி ஆக வேண்டும். இந்த அடிப்படையை தயவு செய்து மனதிலே உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். திருக்குறானிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அந்த மக்காவிலே அந்த முஸ்லிம்கள் அந்த குரேஷி மக்களுக்கும் இந்த அரபும் இந்த முஸ்லிம்களுக்கு இடையில் இருந்த அந்த ஒப்பந்தம் ஒரு சந்தர்ப்பத்திலே முறிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு திருக்குறான் வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அடுத்து வரக்கூடிய ஆண்டிலிருந்து இந்த பகுதிக்குள் முஸ்லீம் அல்லாத யாரும் உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை, அவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்பதை திருக்குறானில் கட்டளையாக இடப்படுகிறது. அப்ப இறைவன் இந்த அனுமதியை மறுக்கிறான் என்று சொன்ன காரணத்தினால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அனுமதி மறுக்கப்படுகிறார்கள். இது தெளிவான பதில். இங்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இங்கு ஒருவன் முஸ்லீமாக பிறந்தான் என்பதனாலோ, முஸ்லீம் குடும்பத்தை சார்ந்தவன் என்பதனாலோ அனுமதி அல்ல, இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொண்டான் என்பதனால் அனுமதி. அதாவது ஒரு இஸ்லாத்தை சேராத ஒரு சகோதரர் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கூட, தான் ஒரு முஸ்லீம் ஆகிவிட்டேன், வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையையும், முகமது நபியை இறை தூதர் என்ற கொள்கையையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று இப்பொழுது பிரகடனம் செய்தார். தாவா சென்ற ஷேக் இருக்கிறாங்க, அவர்கிட்ட போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு நேரடியாக போயிடலாம், மக்காவுக்குள்ளே போய்விட முடியும். அப்ப கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உடனடியான அனுமதி உண்டு, கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அனுமதி இல்லை. நமது நாட்டிலே நீங்கள் பாருங்கள், சில கோயில்கள் இருக்கின்றன, அந்த கோயில்கள்ல வந்து சில சில கோயில்கள்ல சில சில தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அப்ப தாழ்ந்த ஜாதியை சார்ந்த பலர் பல கோயில்களிலே கோயில் நுழைவு போராட்டம் எல்லாம் நடத்துவதை பார்க்கிறோம். அப்ப அவர்கள் சரி நாங்க வேணா உயர் ஜாதி ஆகிக்கிறோம், ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்லுங்கள், ஏதாவது சேக்கு மாதிரி அங்க ஏதாவது ஒரு பண்டிதர் லெட்டர் வாங்கி உயர் ஜாதி ஆக முடியுமா? ஆக முடியுமா? முடியாது. அப்ப பிறப்பினால் அவன் முடிவு கட்டப்பட்டு விட்டான், அவன் இறந்து போற வரைக்கும் அவர்களுடைய முக்கியத்துவம் அவன் எங்கு பிறந்தான் என்பது அல்ல முக்கியம், எந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றான், இந்த இறை கொள்கை ஏற்றுக்கொண்டால் அனுமதி உடனடியாக. இதை இன்னும் இலகுவாக பார்ப்பதாக இருந்தால், ஒரு நாட்டுக்கு நீங்க போறீங்க, அந்த நாட்டுக்கு நுழைய வேண்டும் என்றால் என்ன தேவை? விசா எடுக்க வேண்டும். விசா எடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாட்டு விசாவுக்கும் ஒரு ஒரு வகையான வழிமுறைகள் உண்டு. அந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டால் தான் நாங்கள் அனுமதி தருவார்கள். அதுக்கு உட்பட மாட்டேன் என்று சொன்னால் அனுமதி தருவார்களா? தரமாட்டார்கள். அப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உள்ளே நுழைவதற்கு அனுமதி வேண்டும் என்றால் அதற்கு அளவுகோல் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது. ஆக இந்த அடிப்படையை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறை கட்டளை என்பதனால் இந்த தடை இருக்கிறது என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.